Bhagavad-gita, chapter 16, text 22. Etaivi mukta kantaya tamodo aryaistrutiya naraha acharatyatmanashrayas titoya kikaramatim. Prabhupada makes an interesting comment here. In the purport, that if a person is purified, then he can follow the rules and regulations in the Vedic literature.
ஒரு மனிதன் தூய்மைப்பட்ட நிலைக்கு வரும் பட்சத்தில் அவன் வேத சட்ட நீதிகளை கடைபிடிக்க கூறிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கின்றது.
From the rest of the purport, it's clear that he's referring to the Varnashram system.
மற்ற அதற்கு பின்பகுதியில் அவர் கொடுத்துள்ள பொருளுரையின் விளக்கங்களை நாம் பார்க்கும் பட்சத்தில் அவர் வர்ணாசிரம முறைகளை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாகிறது.
Now, those who study Srila Prabhupada's books, they know that the Varnashram system is meant for purifying us.
சில பிரபார் அவர்களின் புத்தகங்களை படித்துக் கொண்டவர்களுக்கு நன்றாகவே தெரியும், வர்ணாசிரம முறை என்பது அவரவர்கள் அவர்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான முறை என்று.
In modern Hindu society, the caste system is only, nowadays it's just something for making fights and marriages, that's all. Marriage is also for making fights, but independent of marriage, making fights.
இப்பொழுதுள்ள இந்த நாகரீக சமுதாயத்தில் இந்துக்கள் என்ற பெயரில் நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஜாதி அடிப்படையிலான பாகுபாடுகள் எல்லாம் சண்டை சச்சரவுக்குத்தான் உள்ளாக்குகிறது ஒருவரை, அல்லது திருமணத்திற்கு ஒருவரை அந்த இந்த ஜாதியில் இருந்த இதில் கட்டலாம்னு ஒரு சில நீதிகளை கடைபிடித்துக் கொண்டிருப்பதாக இருக்கிறது.
There is not much idea of what actually the caste system is meant for.
ஜாதி அடிப்படையிலான அந்த தாத்பரியம் எந்த காரணத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்பதே முற்றும் இழந்த நிலையாக இன்றைய நாகரீக உலக ஜாதி அடிப்படை இருந்து கொண்டிருக்கிறது.
In modern India, as the caste system, the way it's going on, is just a cause of bad feeling between people.
மனிதர்களுக்குள் ஒரு கெட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த நாகரீக உலகத்தில் உள்ள ஜாதி அடிப்படைகள் இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றன.
That was most extreme here in Tamil Nadu, actually, as far as I can understand.
தமிழ்நாடுல இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எல்லையை தாண்டி போயிட்டு இருக்கு. இங்க நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பார்த்தா
தி பிராமின்ஸ் ஹேவ் அ வெரி எக்ஸ்ட்ரீம் இன் தி ட்ரீட்மென்ட் ஆஃப் வாட் தே கன்சிடர் லோவர் காஸ்ட்.
இப்போ பிராமணர்களை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இங்கு நமது ஊரில் தமிழகத்தில் கொஞ்சம் கீழ் ஜாதின்னு சொன்னா ரொம்ப மோசமா அவங்களை நடத்துறதெல்லாம் கூட நாம் கண்டிருக்கிறோம்.
But now the whole thing has been turned around and now the lower castes are sitting on the heads of the Brahmins.
இப்போ அதெல்லாம் தலைகீழ மாறி வந்து கீழ் பிறப்பு அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தவங்கன்னா கூட இன்னைக்கு அவங்களுக்கு பிராமணர்களுக்கு மேல போய் அவங்களே அழுத்தி கொண்டு இருக்கும் நிலை இருந்து கொண்டிருக்கிறது.
But still in many areas of India you'll find in the village areas that just like the Thakurs in Bihar, they're controlling the lower castes. If they don't do what they want, they just kill them, that's all.
மற்ற பகுதிகளில் வடநாட்டில் இந்திய நாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாக பீகாரில் தாக்கூர் என்ற ஜாதியினர் மற்ற கீழ் ஜாதியினர் அவர்களுக்கு அடிபணிந்து நடக்கும்படி வைத்திருக்கிறார்கள். சொன்ன பேச்ச கேட்கறேன்னா ஆலையை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க.
So this caste system seems to be a cause of a lot of problems.
இப்படியாக இந்த ஜாதி முறை என்பது பல பிரச்சனைகளுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை கொடுத்து கொண்டிருக்கிறது.
But actually, the original way it was set up, it was meant for purification.
மூலத்தில் இது எப்படி அது தொடங்கியது இந்த நிலை என்றால், நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட முறை இது.
The whole thing is that it was all meant for putting Krishna in the center of life.
இவை அனைத்துமே கிருஷ்ணரை நடுநாயகமாக வைத்து மனிதன் வாழ்வது எப்படி என்பதை போதனையாக நமக்கு கொடுத்து கொண்டிருந்த முறையாக இருந்தது.
வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரப்புமன் விஷ்ணுர் ஆராத்யதே பந்தா நான்யத் தத்தோஷ காரணம். In the Vishnu Purana it is stated that one should worship the Lord by following his different duties in Varnashram.
வர்ணாசிரமத்தில் உள்ள பல்வேறு கடமைகளை அவரவர் செய்த வண்ணம் இருந்து பகவானை வழிபட வேண்டும் என்று விஷ்ணு புராணத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது.
And for the common man, there is no other way to approach Lord Vishnu but through the system.
பொது ஜனங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த வர்ணாசிரம வழிமுறையை கடைபிடித்துதான் அவர்கள் விஷ்ணுவை நாட வேண்டியதாக இருந்தது.
So when Vishnu or Krishna is in the center, then there's nice cooperation.
விஷ்ணு கிருஷ்ணர் நடுநாயகராக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழலே ஒரு ஒத்துழைப்பை நமக்கு அனைத்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பெரும் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையே உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது.
Just like we see here, this little plot of earth in Salem is dedicated to the worship of Vishnu or Krishna.
விஷ்ணு வழிபாட்டிற்கு கிருஷ்ண வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இந்த சிறிய இடமானது சேலம் மாநகரத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம்.
Here that is Lord Krishna as Chaitanya Mahaprabhu in Nityananda Mananam.
Chaitanya Mahaprabhu, Krishna vandu Chaitanya Mahaprabhu avaragum, Nityanandar avargal Balaramaragum, nammidiye ingirundu nammai vechithu kondirukkirargal.
So we can see here that there are people from very different backgrounds.
Inga neenga paathinga palveru vidhamana pinnaniyil irundhu makkal ondru koodi irukkirargal.
In fact, most of the devotees residing here are by bodily distinction non-Indians.
உடல் ரீதியில பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பக்தர்கள் இந்தியர்கள் அல்லாதவர்கள்.
And usually if non-Indians come to India, they can get people to cooperate with them by giving them some money.
இந்தியர்கள் அல்லாதவர்கள் வெளிநாட்டினர் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா இந்திய மக்கள் நல்ல ஒத்துழைப்பு எப்ப கொடுப்பாங்கன்னா அவங்க ஏதாவது காசு பணம் கொடுக்கற மாதிரி அவங்க வந்தாங்கன்னா நல்ல ஒத்துழைப்பு இந்தியர்கள் கொடுப்பது வழக்கம்.
For instance, you can get a job in a multinational company in Bangalore and you won't see your American boss very much. But anyway, you're getting money.
இப்போ அமெரிக்கன் ஒரு நடத்திட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில நமக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா அந்த பெங்களூர்ல ஒரு வேலை கிடைக்குதுன்னு சொன்னா இப்ப அந்த அமெரிக்கனை வந்து நம்ம முதலாளி பார்த்தே இருக்க மாட்டோம், ஆனா நமக்கு காசு என்னமோ கிடைச்சிட்டு இருக்கும்.
மல்டிநேஷனல் கம்பெனிஸ் டோன்ட் கம் டு சேலம்.
மல்டிநேஷனல் அதாவது உலகாயிரமா இருக்கக்கூடிய இங்கே கொண்டு இருக்கும் கம்பெனிகள் சேலத்திற்கு வர்றதுங்கிறது கொஞ்சம்
ஆகிறது.
அயல் நாட்டிலிருந்து அந்த பல நாடுகளிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு கம்பெனி மூலமா நமக்கு அயல் நாட்டுக்காரங்கிட்ட இருந்து பணம் வருது இந்தியர்களுக்கு.
And another way is to become a Christian.
இன்னொரு வழி என்னன்னா கிறிஸ்துவ மதம் மாறிட்டீங்கன்னு சொன்னா கிடைக்கும் பணம்.
And get a chicken every Sunday.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கோழி கிடைக்கும்.
By the money sent from America.
அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து வந்துட்டு இருக்கிற பணத்தை வச்சு கிடைக்கும்.
But these foreigners have come here.
இப்ப இங்க இருக்கிற வெளிநாட்டவர்களை எடுத்துக்கொண்டால்
And they're not giving you money.
உங்களுக்கு அவங்க பணம் எதுவும் கொடுக்கறது இல்ல.
In fact they are asking you for money.
இல்ல உண்மையை சொல்ல போனா உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு கேட்டு இருக்காங்க.
And apart from the foreigners there are other non-Tamils.
வெளிநாட்டுக்காரங்களை தவிர்த்து இங்கு தமிழர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள்.
And within our community there are different people from different castes.
இந்த சமூகத்தில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெவ்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள்.
But they're all cooperating together happily.
எல்லோரும் ஒரு ஒத்துழைப்பை அவர்களுக்குள் ஏற்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Because Krishna is in the center.
இதற்கெல்லாம் காரணம் கிருஷ்ணர் நடுநாயகராக இருப்பதுதான்.
So Krishna is in the center, everything works very happily and everyone is very pure.
கிருஷ்ணர் நடுநாயகராக இருக்கும் வரை அனைத்தும் மிக சந்தோஷகரமான ஒரு சூழலாக இருந்து கொண்டிருக்கும். மிக தூய்மையானதாகவும் இருக்கும்.
But if we forget Krishna, then everything becomes spoiled.
கிருஷ்ணரை நாம் மறந்து விட்டோம் என்றால் அனைத்துமே பாழாகி விடுகின்றது.
You can see even if there's a very big and beautiful temple.
மிக பெரிய அழகான கோயிலாக கூட நாம் காணலாம்.
There are many big and beautiful temples in Tamil Nadu, especially more than any other state in India.
மற்ற மாநிலங்களோட குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக அழகான பிரம்மாண்டமான கோயில்கள் நிறைய இருக்கின்றன.
And these are all of course built for the glorification of God.
இந்த கோயில்கள் எல்லாம் அமைக்கப்பட்டதற்கு காரணமே பகவானை ஆராதிப்பதற்காகத்தான்.
And how much devotion has gone into building and designing those temples.
எவ்வளவு பக்தி விழுந்திருக்கிறது பாருங்கள் அந்த கோயிலை அவர்கள் உருவாக்குவதற்கு.
But we see in many temples there's also different disputes and not very nice mood actually. Sorry to say.
கோயில்களில் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பல சச்சரவுகள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பதையும் ஒரு நல்ல ஒரு மனோநிலையில் அங்கு இருப்பவர்கள் இல்லாத நிலையும் இருப்பதையும் நாம் காண்கிறோம். இதை கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும், இருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியிருக்கிறது.
So this shows that even if you have a very nice temple, which is specifically meant for worshipping God, that if we don't have the real mood of bhakti, then everything becomes spoiled.
பக்தி மனோபாவம் இல்லாவிடில் கோயில் கடவுளை ஆராதிப்பதற்காகவே என்று கட்டப்பட்டு இருந்தாலும் அதற்குண்டான காரண காரியம் செயல் ரீதியாக உருவாகாமல் பாலடைந்து விடுகின்றன.
So in the same way, originally the caste system was meant for cooperating in the service of Krishna.
ஆனால் இந்த ஜாதி அடிப்படைகள்லாம் மூலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பகவானுக்கு நாம் சேவை செய்யும் வகையில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி ஒத்துழைப்பாக வாழ்வதற்கு நிகழ்ச்சியாகத்தான் அமைக்கப்பட்டது.
So actually the system is not bad.
அதனால இந்த முறையானது இல்ல எந்த விதமான தப்பும் இல்லை.
In society, different kinds of people are needed.
ஒரு சமுதாயத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்க வேண்டியதான் இருக்கிறது.
Someone should be a priest.
ஒருவர் இந்த பூஜாரிகளாக இருக்க வேண்டியிருக்கிறது.
Someone should be a road sweeper.
ஒருத்தர் வந்து தெருவெல்லாம் துப்புரவு பண்ணி சுத்தப்படுத்த வேண்டியதா இருக்கிறது.
Someone should be a doctor.
ஒருவர் மருத்துவராக இருக்க வேண்டியிருக்கிறது.
So it's not that you see, it's not that everyone should be a priest.
அதாவது எல்லாருமே பூஜாரியா இருந்தா முடியாது.
If everyone's a priest, then who's going to sweep the roads?
எல்லாருமே பூஜாரி ஆயிட்டாங்கன்னா அப்புறம் தெருவெல்லாம் பெருகி சுத்தப்பட போறது யாரு?
It's not that everyone should be a road sweeper.
எல்லாருமே தெருவு பெருகிட்டா இருந்துட முடியாது.
Then they'll only have 1 meter of road each to sweep.
எல்லாருமே திருப்புக்கிற வேலை செஞ்சிட்டோம்னா அப்ப 1 meter ரோடு கூட ஆளால கிடைக்காது பெருகிறதுக்கு.
So all different kinds of people are needed in society.
பலதரப்பட்ட மக்கள் இருக்க வேண்டியிருக்கிறது ஒரு சமுதாயத்தை உருவாக்க.
So there's nothing wrong with classifying different people as Brahmin, Kshatriya, Vaishya, Shudra.
ஆனால் பிராமணன், சத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் என்ற பிரிவுகளை ஏற்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை.
But when we forget that it's all meant for the service of Krishna, then instead of being done with cooperation, it becomes done with envy.
இவை எல்லாமே கிருஷ்ணரை நடுநாயகமாக வைத்து அவருக்கு சேவை செய்வதற்காகத்தான் என்பதை நாம் மறந்துவிடும் நிலையில் ஒரு ஒத்துழைப்புடன் நாம் எல்லோரும் கூடி இருக்க வேண்டிய நிலை மாறி ஒரு பொறாமை குணம் அங்கு குடிகொள்கிறது ஒவ்வொருக்குள்ளும்.
So originally this caste system is meant for purification.
அதனால் மூலத்தில் இந்த ஜாதி அடிப்படையிலான நியதிகள் எல்லாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது.
But as Prabhupada states here, one has to have a certain level of purity before you can even start to follow the Vedic rules.
பிரபாகர் இங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருப்பது போல் ஒரு தளத்தில் ஒரு சிறிதளவு மேம்பட்ட நிலைக்கு நம்மை கொண்டு வந்து அந்த தளத்தில் நாம் இருந்தால்தான் வேத சட்ட நீதிகளை கடைபிடிக்கக்கூடிய சூழல் நமக்கு சௌகரியமாகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும்.
Just like we because the Vedic rules, they are to restrict us from sinful life and to introduce us more and more to pure spiritual life.
வேத சட்ட நீதிகளே பாவகரமான வாழ்விலிருந்து நம்மை விடுவித்து தூய்மையான அந்த ஆன்மீக வாழ்விற்கு நம்மை இட்டுச் செல்வதற்காக
ஏற்படுத்தப்பட்டதுதான்.
ஒரு உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் மாமிச உணவை சாப்பிடுவதை சொல்லலாம்.
So we're very sorry to say that most people in India today and in Tamil Nadu also are meat eaters.
நான் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், ஆனால் அதிகபட்ச மக்கள் இந்திய நாட்டிலும் சரி குறிப்பாக தமிழகத்திலும் சரி மாமிசம் உண்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
But within the Vedic system, this meat eating is not allowed except for certain people under very restricted circumstances.
ஒரு வரையறைக்குள் மிக கட்டுப்படுத்தப்பட்ட நிலைக்குள் உள்ள ஒரு சில பகுதியினரை தவிர்த்து வேறு எவருக்கும் மாமிச உணவு சாப்பிடக்கூடிய நிலை பரிந்துரைக்கப்படவில்லை வேதத்தில்.
Just like we meet some people, they say, oh, we're Kshatriyas by caste, so we can eat meat.
சிலரை நாம் சந்திப்பது உண்டு. நாங்கள்லாம் சத்திரியர்களுங்க, அதனால நாங்க மாமிசம் சாப்பிடலாங்கன்னு அவங்க சொல்றாங்க.
So it's true, Kshatriyas by caste can eat meat.
உண்மைதான், சத்திரியர்கள் ஜாதி அடிப்படையில் பார்த்தால் மாமிசம் உண்ணக்கூடிய நிலை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஒரு கட்டுப்பாடு அங்க இருக்கிறது.
You have to first fight all the tigers and lions in the forest.
அது என்ன ஒரு கட்டுப்பாடு நீதுன்னா, சத்திரியன் அவன் நிரூபணம் பண்ணிக்கணும்னா முதல்ல காட்டுக்குள்ள போய் புலியையும் சிங்கத்தையும் அடிச்சு கொல்லணும்.
And after clearing the forest of the excess population of wild animals who are disturbing the rishis, then you can take some animals for sacrifice.
ரிஷிகளுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கும் அந்த காட்டு விலங்குகளான சிங்கம் பூனை என்று அதிகமான ஜனத்தொகை பெருக்கம், இது புலி பெருக்கம், எண்ணிக்கை பெருக்கம் அங்கு அதிகப்பட்டு விடும்போது இந்த சத்திரியர்கள் உள்ளே நுழைந்து அவர்களை எல்லாம் வதம் செய்து அந்த எண்ணிக்கையை குறைத்து அதன் பின்னர் அவர்கள் வேண்டுமானால் இந்த சாக்ரிஃபைஸ் வந்து யஜ்யமாக சில மிருகங்களை அவர்கள் உட்கொள்ளலாம்.
But even then, you see, even under that condition, it's still a contaminated propensity.
அந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் கூட அது மாசுபட்ட ஒரு எண்ண ஓட்டம் தான்.
It's not that you see, you just go to the butcher's shop and you take something, you buy something.
சும்மா ஏதோ வாங்கிட்டு சாப்பிடுறதுனா அது பையை தூக்கிட்டு கறி கடைக்கு போய் வாங்கிட்டு வர்றது அல்ல.
So actually, this modern life, people are not becoming purified.
இந்த நாகரீக உலகத்தில் மக்கள் எவ்வகையிலும் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்குண்டான சூழல் இல்லை என்பது தெளிவு.
If we have to speak honestly, then we have to say that people are living, the average person is living a very sinful life.
ஒரு சராசரி மனிதன் இருக்கும் நிலையை சொல்ல வேண்டும் என்றால் மிக பாவகரமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
Maybe you know that our ISKCON devotees, some of them are speaking on TV.
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தொலைக்காட்சியில் சில நாட்களில் ஹரே கிருஷ்ண பக்தர்கள் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
Not only in Salem,
Salathil mattum alla,
but on the what's that called, Star Plus, and all this Atma.
Star Plus la Atma nu program vandirukku.
So theoretically that has an audience of millions. It has a potential audience of millions.
அப்ப இந்த தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா அத கேக்குற நேயர்கள் வந்து பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க.
So when that was just starting, that shooting, then after a few days the directors started complaining.
Shooting ஆரம்பிச்சு program நடந்துகிட்டே இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு, அப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த இயக்குநர்கள், அந்த தொலைக்காட்சி இயக்குநர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண
ஆரம்பிச்சிட்டாங்க. Hare Krishna people, they're telling all the time, don't eat meat, don't smoke, don't drink, all these things.
அப்போ அவங்க என்ன கம்ப்ளைண்ட்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த ஹரே கிருஷ்ணக்காரங்க நீங்க வந்து மாமிசம் சாப்பிடாத, தண்ணி போடாத, குடிக்காத, இதையே சொல்லிக்கிட்டு போக பிடிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க திரும்பி திரும்பி.
So they didn't like this because one thing they're saying that who's going to watch our TV program? We're not going to get the money from the advertisement.
அவங்களுக்கு என்ன பயம்னா, இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த நேயர்கள், இந்த டிவியை பார்க்கிற நேயர்கள் வந்து குறைந்து அவங்களுக்கு வர வேண்டிய வருமானம் குறைஞ்சிருமோன்னு ஒரு பயம்.
Another thing, the directors themselves are all eating meat, smoking, drinking and everything, and they don't like to hear it even personally.
இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த தொலைக்காட்சி இயக்குநர்களா இருக்கிறவங்களே எல்லாமே இந்த பழக்கம் எல்லாம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு புகை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க தனிப்பட்ட முறையில பார்த்தாலும் இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல.
It's just like a few years ago, the previous president of America was found out to be having illicit sexual relationships.
தகாத பாலுறவு கொண்டிருக்கும் ஒரு நபராக முன்னாள் அமெரிக்க அதிபர் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டார்.
And he lied about it, and he was found out that actually he was lying.
அவர் என்னமோ பொய் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ஆனா அவர் சொல்றது பொய்யின்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க.
And it was thought that it would be a major scandal.
இது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள்.
But actually it wasn't.
பாத்தீங்கன்னா எந்த குழப்பம் இருந்தது, ஒன்னும் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
Because everyone's doing it, if the president's doing it, what's the difference? He's just a normal person.
இது நேதி என்னென்ன எந்த அடிப்படைன்னா எல்லாரும் பண்றதாலதான் அவரும் செஞ்சாரு என்ன இப்ப தப்பா பண்ணிட்டாருங்கிற அளவுக்கு எங்க மோசமான ஒரு சூழல்.
This is the condition of modern society.
இதுதான் இந்த நவநாகரிக உலகம் என்று நாம் சொல்லும் இந்த சமுதாயம் இருக்கக்கூடிய நிலை.
What we consider a normal person in the modern age is simply a candidate for going to hell. That's all.
ஒரு சராசரி மனிதன் என்ற இந்த சமுதாயத்தில் நாம் யாரை காண்கிறோமோ அவர் தகுதி வாய்ந்த நபர் நரகத்தை சென்றடைவதற்கு. இதுதான் அவரின் நிலை.
And you may laugh, but this is exactly what Krishna is saying here in Bhagavad Gita.
நாம் சிரிக்கலாம், ஆனால் மிக தெளிவாக துல்லியமாக கிருஷ்ணர் கீதையில் சொல்லிக் கொண்டிருப்பது இந்த விஷயத்தை
தான்.
எதுவும் சிரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை.
That those of us who are fortunate enough to have come in contact with this Krishna consciousness, we should have given up all these grossly sinful activities.
மிக வெளிப்படையான பாவகரமான செயல்களாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்து வாழக்கூடியவராக இருக்க வேண்டியது மிக அவசியம். அதிர்ஷ்டவசமாக இந்த கிருஷ்ண உணர்வில் அறிமுகம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள நமக்கு.
But at the same time, we shouldn't think ourselves very much superior to others.
அதே நேரத்தில் மற்றவர்களை விட நாம் மிக மேம்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது.
Because a short time ago we were probably doing the same thing ourselves.
ஒரு சில காலகட்டத்திற்கு முன்னால் கூட இதே நிலையில் தான் நீங்களும் இருந்தீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
And if we are born in a pure Brahmin family like Madan Gopal Prabhu.
மதன் கோபால் பிரபு போல் ஒரு தூய பிராமண குடும்பத்தில் பிறந்த